கட்டுரையின் பெயர் தம்பிக்கு மு வரதராஜனார் கடிதங்கள். கடிதம் எண் 6. வாசிப்பவர் மணிமொழி வரதராஜன். அன்புள்ள எழில், உன் மடல் கண்டு மகிழ்ந்தேன். கருத்து வேறுபாடுகள் கிடக்கட்டும். நான் எழுதியவற்றில் சிலவற்றை உடன்பட்டிருக்கிறாயே, அதுவும் பெரிதல்ல. சிலவற்றை பற்றி உன் சிந்தனை கிளறப்பெற்றதே, அதுவே யான் விரும்புவது. தமிழரை பற்றி நான் வேண்டுமென்றே குறை சொல்லவில்லை என்பது உனக்கு தெரியும். தமிழரிடம் எத்தனையோ குணங்கள் உள்ளன, அவற்றை எழுதுவதற்கு இதுவாயிடம். நானும் நீயும் ஒருவருக்கு ஒருவராய் தமிழரை புகழ்ந்து கொண்டிருப்பதாகா? தமிழரை பற்றி பிறர் புகழ வேண்டும், அதை கேட்டு மகிழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. தமிழர் முன்னேறவில்லை என்று சொன்னால் ஒத்துக்கொள்கிறாய். ஆனால் தமிழர் தாழ்வான நிலையில் உள்ளனர் என்றால் நீ மறுக்கிறாய். இதுதான் வேடிக்கையாக உள்ளது. தாழ்வான நிலை என்றதும் தமிழரிடம் குறை கண்டதாக நீ உணர்கிறாய் அல்லவா? குறை காண்கிறேன் என்பது உண்மைதான், தயங்காமல் சொல்கிறேன். தமிழர் மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டார்கள் என்று நீ கருதுகிறாய். அவ்வாறு பிறர் மேல் பழி போட்டு ஒதுங்குவது மிக எளியது. எனக்கு அவ்வாறு செய்ய மனமில்லை, அதனால் பயனும் இல்லை. நம்மிடம் குறை உண்டா இல்லையா என்று ஆராய்ந்தால் நாம் உயர்வதற்கு வழி பிறக்கும். குறைகளை திருத்திக் கொள்வோம், முன்னேறுவோம். இப்படி சொன்னால் தவறா? இனிப்பார், பிறர் ஏமாற்றினார்கள் என்பதை விட பிறர் ஏமாற்றுவதற்கு இடம் கொடுத்தோம், ஏமாந்தோம் என்று சொன்னால் என்ன? பிறர் அடக்கினார்கள் என்பதை விட பிறர் அடக்குவதற்கு இடம் கொடுத்தோம், அடங்கினோம் என்று சொன்னால் என்ன? பிறர் தாழ்த்தினார்கள் என்பதை விட பிறர் தாழ்த்துவதற்கு இடம் கொடுத்தோம், தாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன? நன்றாக எண்ணினால் முதலில் சொல்வதை விட இரண்டாவதாக சொல்வது பெரிய உண்மை என்று தோன்றுகிறது. ஆகவே குறைகளை உணர்வோம். குறை சொல்லட்டுமா? திருவள்ளுவர் பணிவுடையன் இன்சொல்லநாதல் என்ற குறளில் கூறிய இரண்டு அரிய பண்புகளும் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். சமுதாயமாய் கூடி வாழ விரும்புகின்றவர்களுக்கு இவை இரண்டும் கட்டாயம் வேண்டும். எந்தெந்த கூட்டம் முன்னேறுகிறதோ அவர்களிடையே ஆராய்ந்து பார். பணிவும் இன்சொல்லும் காணப்படும் குடும்பங்களை ஆராய்ந்து பார். பணிவும் இன்சொல்லும் உடைய குடும்பங்கள் எப்படியாவது முன்னேறுகின்றன. இவை இல்லாத குடும்பங்கள் ஒரு தலைமுறையில் மேல்படி ஏறினாலும் அடுத்த தலைமுறையில் தொப்பென்று விழுகின்றன. தமிழர் பெரும்பாலோருக்கு இந்த இரண்டு பண்புகளும் இல்லை. ஆட்களை குறித்து கணக்கிட்டு பார், நான் சொல்வது உண்மை என தெரியும். ஏன் பணிவுடைமை இல்லை என்றால், யான் வீரத்தமிழன், மானம் நிறைந்தவன், மானம் கெட்டு உயிர் வாழாதவன், பிறருக்கு பணியாதவன் என்று சிலர் பெருமை பேசிக் கொள்கிறார்கள். தம் குற்றத்தையே குணம் என்று பாராட்டிக் கொண்டு பூரிக்கின்றார்கள். இருளே ஒளி என்று பெயர் பெறுகின்றது. ஏன் இன்சொல் இல்லை என்றால், தமிழன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவன், உள்ளத்தில் கள்ளமும் உதட்டில் வெள்ளமும் இல்லாதவன், பிறருக்கு அஞ்சாமல் தன் வெறுப்பை சுடச்சுட சொல்லும் ஆண்மை உடையவன் என்று சிலர் பெருமிதம் அடைகிறார்கள். இவர்கள் தன்மையும் அதுதான். திருவள்ளுவர் தலைவலிக்கு தந்த மருந்தை வயிற்று வலிக்கு உண்பவர்கள் இவர்கள். தமிழரில் உண்மையான மானம் உடையவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மிகச் சிலரே. பெரும்பாலோர் எப்படிப்பட்ட மானத்தை போற்றுகின்றார்கள் தெரியுமா? தன் மனைவி கற்போடு வாழுமாறு அவளை அடக்கியாள்வதில் வீரமும் மானமும், ஆனால் தான் கற்போடு வாழுமாறு தன்னைத்தான் காத்துக்கொள்வதில் அவை இல்லை. மனைவி கற்பு தவறியதாக ஐயுற்றால் அவளை அடிப்பதில் வீரம், கொல்லுவதில் மானம். தன்னை விட வலிமை குறைந்தவரை பழிப்பதிலும் பகைப்பதிலும் வீரமும் மானமும். ஆனால் தம்மவரை பழித்து பிறருக்கு காட்டிக் கொடுத்து வயிறு வளர்ப்பதில் அவை இல்லை. இவை போன்ற நிலைமைகளை பெரும்பாலோரிடம் காணலாம். தமிழர் மானம் மிகுந்த இனத்தார், மானமே உயிரினும் சிறந்ததென கொண்ட தனிக்கூட்டம் என்று வெளிநாட்டாரிடம் சொன்னால் அவர்கள் வியப்புறுவார்கள், எள்ளி நகைப்பார்கள். தமிழர் என்றால் கூலிகள், கூலிகள் என்றால் தமிழர்கள். இதுதான் வெளிநாடுகள் கண்ட காட்சி. தமிழர் மானம் மிக்கவர் என்று சொன்னால் கன்னட நாட்டார் என்ன கூறுவார்கள்? பெங்களூரில் எந்த வகையான கூலி வேலையும் செய்து அரை நிர்வாணமாய் தெருக்களில் திரியும் அந்த கூட்டமா என்பார்கள். பம்பாயில் வாழ்வோர் என்ன கூறுவார்கள்? சாய்கடை குப்பங்களில் பொத்தையில் குடிசைகளில் வாழ்கின்ற அந்த கூலி மக்களா? இரவும் பகலும் மூளை முடுக்கெல்லாம் ஓயாமல் பிச்சை கேட்டு தொல்லைப்படுத்தும் அந்த கூட்டமா? அவர்களா மானத்தில் உயர்ந்தவர்கள் என்பார்கள். நினைக்க நெஞ்சம் குமுறுகின்றது. தமிழர் என்றால் பிச்சைக்காரர், பிச்சைக்காரர் என்றால் தமிழர் என்னும் அளவிற்கு அங்கெல்லாம் மானம் இழந்து வாழ்கின்றனர் நம்மவர். நம் மானம் எங்கே? சொந்த நாட்டில் பிறர் வந்து செல்வராய் செழிக்க, பிற நாட்டில் நாம் கூலிகளாய் பிச்சைக்காரர்களாய் திரிவது இதுதான் மானமா? சிலர் மேல் பதவிகளில் செல்வாக்காக இருக்கலாம், அதனால் இந்த பெரிய மாசு நீங்கிவிடாது. மானம் இழந்தால் ஆங்கிலேயரை போல், ஜப்பானியரை போல், குஜராத்தியரை போல், மற்றவர்களைப் போல் வெளிநாடுகளில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். ஆங்கிலேயரில் எத்தனை பேர் இங்கே ரிக்ஷா இழுக்கிறார்கள்? ஜப்பானியரில் எத்தனை பேர் இங்கே விறகு வெட்டுகிறார்கள்? குஜராத்தியர், வங்காளிகள் முதலியவர்கள் எத்தனை பேர் இங்கே பிச்சை எடுக்கிறார்கள்? தமிழர் எந்த நாட்டிலும் எதையும் செய்கிறார்களே, யார் மானத்தில் சிறந்தவர்கள்? பிறர் தமிழ்நாட்டுக்கு வருதல் சோற்றுக்கு அல்ல, சுகவாழ்வுக்கு, வேலை செய்து வயிறு வளர்ப்பதற்கு அல்ல, வேண்டுமளவு செல்வம் சேர்ப்பதற்கு. ஆயின் தமிழர் பிற நாட்டுக்கு செல்கின்றார்கள், சோறும் வேலையும் தேடி செல்கிறார்கள். அவற்றையும் பெரும்பாலோர் மானத்தோடு பெற்று வாழ முடியவில்லை. பெங்களூரிலும் பம்பாயிலும் இருந்த போதெல்லாம் நான் இந்த எண்ணத்தால் ஏங்கி தலை குனிந்து வருந்திய நாட்கள் பல. நீயும் அங்கெல்லாம் சென்றுப்பார். பிச்சை எடுப்பதற்கும் சாய்கடைக்கு பக்கத்தை படுத்து உறங்குவதற்குமாக இந்த தமிழர் கூட்டம் தாய்நாட்டை விட்டு இங்கே தொலைவு வர வேண்டுமா? இதைவிட அந்த திக்கற்ற தமிழகத்திலேயே இவர்கள் செத்து மலிந்திருக்கலாமே என்று அப்போது நீயும் என்னை போல் எண்ணுவாய். எல்லாம் வயிற்றறிச்சல். மானம் கெட்டு வாழும் இவர்கள் எல்லோரும் தமிழர்தானே, இல்லை என்று கூற முடியுமா? இவர்கள் வேறு, நாம் வேறு என்று பிரித்து தப்பித்துக் கொள்வது அறமா? இவர்கள் முட்டாள்கள், மூடர்கள் என்று ஒதுக்கிவிட தகுமா? ஜப்பானியரோ ஆங்கிலேயரோ அவ்வாறு தம்மவரை ஒதுக்குவார்களா? இவர்களும் தமிழர் நம்மவர் என்று எண்ணுவதே கடமை. ஏன் திருவள்ளுவரும் இளங்கோவும் பேசிய தமிழைத்தான் இவர்களும் பேசுகிறார்கள். ஆகையால் இந்த குறையில் நமக்கும் பங்கு உண்டு. தமிழ்நாட்டில் காவல் புரியும் தொழிலுக்கு கூர்க்கரையே பலரும் வைத்திருக்கிறார்கள். பம்பாயில் வாழும் செல்வ தமிழரும் தங்கள் வீடுகளுக்கு காவல் புரிய அவர்களையே வைத்து சம்பளம் தருகிறார்கள். தமிழர்கள் பலர் தொழில் இல்லாமல் பிச்சை எடுக்கும் நிலையில் இருக்கும் போது இப்படி ஏன் பிற நாட்டாரை இங்கு வேலைக்கு வைத்து சம்பளம் தர வேண்டும் என பல நாள் நான் எண்ணியது உண்டு. இவ்வளவு பொறுமையாக, இவ்வளவு பணிவோடு தமிழர்கள் இந்த வேலையை செய்ய வருவதில்லை என்பதே பிறகு நான் அறிந்த உண்மை. நண்பர் ஒருவர் தம் அனுபவத்தை ஒரு நாள் கூறினார். அவர் புதிதாக கட்டிடங்கள் இருந்த ஒரு பகுதியில் குடியேறினாராம். அங்கே இரண்டு கூர்க்கர்கள் இரவில் முன்னேறத்தில் தெருவை சுற்றி வந்தார்களாம். ஏன் இப்படி ஒரு நாளை போல் வேலை கெட்டு சுற்றுகின்றார்களோ தெரியவில்லை என்று அவர் முதலில் எண்ணினாராம். ஒரு மாதம் இப்படி தவறாமல் ஒழுங்காக சுற்றி கொண்டிருந்த பிறகு அடுத்த மாதம் முதல் தேதிக்கு பின் ஒரு சிறு நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்து காட்டினார்களாம். அதில் அந்த தெருவினர் சிலர் கையெழுத்து போட்டு மாதத்திற்கு இவ்வளவு என்று குறித்து பணம் கொடுத்திருந்ததை கண்டாராம். சிறிது நேரம் தயங்கி எண்ணுவதற்குள் அவர்கள் தாங்கள் மேற்கொண்ட கடமையை விளக்கினார்களாம். கடைசியின் நண்பர் பேசாமல் கையெழுத்திட்டு பணம் கொடுத்து அனுப்பினாராம். இவ்வாறு அவர்கள் பணிவுடன் நடந்து கொண்டது அந்த இனத்திற்கு பெருமை தேடி கொண்டிருக்கிறதே தவிர இழிவை தேடித்தரவில்லை. நம்மவர்கள் இதுபோல் நடந்து வயிறு வளர்க்கவில்லையே, பிச்சை எடுக்கிறார்களே என்று நினைக்கும் போது நம்மவர்களின் மானம் மற்ற நிலையை குறித்து வருந்தாமல் இருக்க முடியவில்லை. பிச்சை எடுக்க வேண்டாம் என்று அடியோடு கடியவில்லை. திக்கற்ற பொருளாதார நிலையில் உயிர் விடுதல், பிச்சை எடுத்தல் இந்த இரண்டிற்கும் தானே உரிமையுள்ளது. ஆனால் தங்களை திக்கற்ற தவிக்க செய்யும் தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்தால் அவ்வளவு கவலை இல்லை. பிற நாட்டில் சென்று பிறரிடத்தில் பிச்சைக்கார தமிழர் என்ற பட்டம் பெற வேண்டுமா? பணிவும் இன்சொல்லும் ஒற்றுமையும் அறியாத கூட்டம் படும் பாடு இது. அதனால்தான் சென்ற வெளிநாடுகளிலும் ஆயிரம் பிணக்குகள், பூசல்கள், கட்சிகள். பணிவும் இன்சொல்லும் திருவள்ளுவர் சொன்ன அணிகள். இவை பெரும்பாலான தமிழ் குடும்பங்களில் இல்லை, தெருக்களில் இல்லை, கழகங்களில் இல்லை, கட்சிகளில் இல்லை. அதனால் சென்ற இடங்களிலும் சேர்ந்து வாழ முடியவில்லை. வாழ்வுக்கு இடையூறான போலி மானம் இருந்தால் என்ன, போனால் என்ன? ஆங்கிலேயர், ஜப்பானியர், குஜராத்தியர் முதலானோர் பணிவாக உழுகின்றனர், இன்சொல் பேசுகின்றனர், ஒற்றுமையாக வாழ்கின்றனர், வாழ்வில் உயர்கின்றனர், மானம் உள்ள இனம் என உலகில் மதிப்பு பெறுகின்றனர். பணிவால், இன்சொல்லால் ஒற்றுமை, ஒற்றுமையால் இவ்வளவு பயன் பெற்று வாழ்கின்றார்கள் அவர்கள். ஏழைகள் மேல் மட்டும் குறை சொல்லி நிற்கவில்லை, செல்வமும் செல்வாக்கும் பெற்று உயர்நிலையில் வாழும் தமிழர்களிடத்திலும் குறைவுள்ளது. அவர்கள் இந்த ஏழை மக்களை நம்மவர் என்று எண்ணாமல் புறக்கணிக்கின்றார்கள். தன்னலத்தோடு அவரவர் வாழ்க்கையை மட்டும் பலப்படுத்திக் கொள்கிறார்கள். தன்னலம் தமிழருக்கு மிகுதி என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். அதற்கு அவர்களின் வாழ்வே சான்று. தமிழர் தன்னலம் மிக்கவர் என்று நான் முன்பு கூறியிருந்ததை மறுத்து எழுதியிருந்தாய். தமிழினத்தில் வள்ளல் பலர் வாழ்ந்தனர் என்று எழுதியிருந்தாய். பொதுப்பணிக்கு செல்வத்தை வாரி வழங்குவோர் இன்னும் பலர் இருப்பதை எழுதியிருந்தாய். இல்லை என நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒன்று கூறுகின்றேன், பழங்காலத்து வள்ளல்கள் பற்றி சிறு குறையும் கூற மாட்டேன், கூற முடியாது. அவர்கள் மறுமை நோக்காமல் பிறர் வறுமையை நோக்கி வழங்கிய பெருமக்கள். அத்தகைய உயர்ந்த நோக்கம் உடையவர்கள் இன்று எத்தனை பேர்? ஒருவர், இருவர், மூவர் என குறிப்பிடலாம், அவ்வளவே. பெரும்பாலோர் பொதுநலம் கொண்டு தர்மம் செய்வதாக கூற முடியாது. நரகம் புகாமல் தப்பலாம், மறுமை நன்மையாக வாய்க்கும், பணத்தை புண்ணியமாக மாற்றி அழியா சொத்தாக சேர்த்து வைக்கலாம் என்று இவ்வாறு அறிவிலை வாணிகம் செய்பவர்களே பலர். பொருளை பிறருக்கு செலவு செய்யும் போதும் தன்னலம் கொண்டு செய்வதே பலரிடம் காணப்படுகின்றது. ஆகையால் இப்போது ஒத்துக்கொள்வாய் என நம்புகின்றேன். பொதுநலம் கொண்டு அறம் செய்வோராக இருந்தால் தமிழ் செல்வர்கள் வெளிநாடுகளில் செல்வம் சேர்த்த போது அங்கெல்லாம் மருத்துவ நிலையங்கள் பல கட்டியிருக்க கூடாதா? கல்வி நிலையங்கள் பல அமைத்திருக்க கூடாதா? அனாதை விடுதிகள் பல ஏற்படுத்தி இருக்கக்கூடாதா? பொதுநலம் இருந்திருந்தால், மக்கள் மேல் அன்பு இருந்திருந்தால் அவ்வாறெல்லாம் அறம் புரிந்திருப்பார்கள். ஐரோப்பாவில் இருந்து வந்த கிறிஸ்தவ பாதிமார்கள் மக்கள் மேல் அன்பு கொண்டு சென்ற இடங்கள் எல்லாம் இவ்வாறு பொதுநலம் கருதி தொண்டு செய்யவில்லையா? அவர்கள் கட்டியவை எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை பள்ளிக்கூடங்கள்! தமிழரிடையே பல நல்ல பண்புகளும் உண்டு என்பதை மீண்டும் நினைவூட்டிச் சொல்கின்றேன். முன்னோர்கள் நெடுங்காலமாக அறநெறியில் வாழ்ந்து அளித்த பண்பாடே அதற்கு காரணம். அதனால்தான் இன்னும் அழியாமல் வாழ்கின்றோம். ஆனால் இந்த நிலை போதுமா? உன் அன்புள்ள வழவன். 6 கடிதம் முடிவு பெற்றது.